நேர்காணல் இந்திய திருச்சபையின் கல்வி பணிகள். கேரள மாநிலத்தின் மாவேலிக்கரை ஆயர் மேதகு ஜோசுவா இக்னாத்தியூஸ் அவர்களிடம் இந்திய திருச்சபையின் பணிகள் பற்றி கேட்டோம். சீரோ மலங்கரார் இதே கத்தோலிக்க திருச்சபையின் ஆயரான இவர் இந்திய ஆயர் பேரவையின் கல்வி மற்றும் கலாச்சார ஆணையத் தலைவர். வணக்கம் ஆயர் அவர்களே, முதலில் மாவேலிக்கரை மறைமாவட்டத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன்.
நான் மாவேலிக்கரை மறைமாவட்டத்தினுடைய ஆயராக 2007 இருந்து பணியாற்றி வருகின்றேன். அதற்கு முன்னால் 12 வருடம் திருவனந்தபுரம் மறைமாவட்டத்தினுடைய துணை ஆயராக பணியாற்றினேன். மாரிவானியோ சாண்டகையினுடைய பிறந்த ஊர் மாவேலிக்கரை. அந்த காரணத்தினால் அந்த இடத்திலே ஒரு மறைமாவட்டத்தை உருவாக்கி அங்கே மக்களுக்கு திருச்சபையினுடைய கொள்கைகளை பின்தொடர்வதற்கு வாய்ப்பே கொடுத்திருக்கின்றோம். திருச்சபையினுடைய நோக்கம் மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், அதேபோல் மலங்கர கத்தோலிக்க மக்களை பொறுத்தவரையில் மறு ஒன்றிப்பு, கத்தோலிக்கர் அல்லாத பிரிந்து நிற்கும் சகோதர சபை மக்களே ஆண்டவருடைய ஒற்றுமையில் கொண்டு வருவதற்குள்ள வாய்ப்பே கொடுக்க வேண்டும். தந்தாய் நான் உம்முள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பது போல் இவர்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஜெபித்தார். அது சீடர்களை பார்த்து அவர் ஜெபித்தார். இன்று ஒரு திருச்சபையாக இருந்தது பலவித பிரிவுகளில் இருக்கும் பொழுது அந்த பிரிவினை ஒன்றுபடுத்த உள்ள வாய்ப்பை மலங்கரே மக்கள் ஏற்றெடுத்திருக்கின்றார்கள். மறு ஒன்றிப்பு, அதேபோல் போதனையை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். இந்த இரண்டு நோக்கங்களும் வைத்து மாவேலிக்கரை மறை மாவட்டம் பணியாற்றி வருகின்றது.
ஆயர் அவர்களே, தாங்கள் சிபிசிஐ என்ற இந்திய கத்தோலிக்க ஆயர் பேரவையின் கல்வி மற்றும் கலாச்சார ஆணைய தலைவர். இன்று இந்தியாவில் கல்வி தரம் எப்படி இருக்கின்றது? கல்விக்கு திருச்சபை ஆற்றும் பணிகள் என்ன? திருச்சபை சந்திக்கும் சவால்கள் என்ன?
இந்தியன் கத்தோலிக்க சபையில் இன்று 167 மறை மாவட்டங்கள் இருக்கின்றன. 167 மறை மாவட்டங்களிலும் முக்கியமாக நீங்கள் எல்லா மக்களுக்கும் கல்வியை அறிவிக்க வேண்டும், நான் உங்களிடம் கற்றுக் கொடுத்ததை அறிவிக்க வேண்டும், நான் வரும் வரையிலும் அது தொடர வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த போதனையை ஏற்றுக்கொண்டு எல்லா மக்களுக்கும் இந்த நற்செய்தியை, கடவுள் உங்களை நேசிக்கின்றார் என்ற நற்செய்தியை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் கொடுத்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு அன்றைய நாளிலிருந்தே நாம் பணியாற்றி வருகின்றோம். 16 நூற்றாண்டில் இருந்துதான் உண்மையான கல்வியை மக்களுக்கு எடுத்துரைக்க வாய்ப்பு கிடைத்தது. அதற்கு சேசு சபையை சார்ந்த குருக்கள் அது ஒரு முக்கியமான கருத்தாக ஏற்றுக்கொண்டு வெளிநாட்டுகளில் பணியாற்றினார்கள். அவர்கள் இந்தியாவிலே வந்து கல்வி கூடங்களை ஆரம்பித்து அங்கே உள்ள மக்களுக்கு இது ஒரு கடமையாக நிறைவேற்றி வந்தார்கள். ஒவ்வொரு மறை மாவட்டங்களும் இதை இன்று ஏற்றுக்கொண்டு இரண்டு கருத்துக்களோடு பணியாற்றி வருவதை பார்க்கின்றோம். ஒன்று, எஜுகேஷன் இஸ் டெவலப்மெண்ட். ஒரு மனிதனுடைய முழுமையான வளர்ச்சி அது உடலிலே மட்டுமல்ல, உள்ளத்தில் அவருடைய கொள்கைகளில் கலாச்சாரங்களில் விசுவாசத்தில் எல்லாம் முழுமையாக வளர்ச்சி அடைவர வேண்டும். அந்த வளர்ச்சி ஆரம்பிக்கின்றது ஒரு குழந்தை கடவுளுடைய அருளால் தாயினுடைய வயிற்றில் உருவாகும் அந்த சமயத்திலிருந்தே ஆரம்பிக்கின்றது. அது அங்கிருந்து ஆரம்பிக்கின்றது, இறுதி வரையிலும் தொடர வேண்டும். அது ஒரு நாளிலே முடிந்து விடவில்லை. படிக்கும் காலத்தில் மட்டுமல்ல, வாழ்க்கை முழுவதும் நடத்த வேண்டிய ஒரு கல்விதானது, வாழ்க்கை கல்விதானது. அந்த டெவலப்மெண்ட், முழுமையான வளர்ச்சி வாழ்க்கை முழுவதும் அடைய வேண்டும். இரண்டாவதாக, எஜுகேஷன் இஸ் லிபரேஷன், முழுமையான விடுதலை. மனிதன் சுதந்திரனாக பிறக்கின்றான், ஆனால் அவன் எல்லா இடங்களிலும் அடிமையாக வாழ்கின்றான். இந்த அடிமத்தனத்திலிருந்து அவனை விடுவிக்க வேண்டும். மனிதனை மனிதனாக்க மாட்ட வேண்டும். அவனுடைய ரீசனிங் வைத்து அவனுடைய அனிமல் நேச்சரை, மிருகியமான நேச்சரை பக்குவப்படுத்தி மனிதனாக அவனை மாற்ற வேண்டும். இந்த ப்ராசஸ் தொடர வேண்டும். இது இரண்டும் முக்கியமான காரியங்கள். ஒன்று, முழுமையான வளர்ச்சி. இரண்டு, முழுமையான சுதந்திரம்.
கல்வியினுடைய நோக்கம் மனிதனின் முழுமையான வளர்ச்சி, முழுமையான சுதந்திரம். இதை ரெண்டை பற்றி சொன்னீங்க. இந்த லெக்கில் நம்முடைய கத்தோலிக்க பள்ளிகள் நடத்தப்படுகின்றனவா?
ஒவ்வொரு மறை மாவட்டங்களிலும் ஒவ்வொரு ரீஜன்களிலும் நாம் பார்க்கின்றோம். அங்கேயெல்லாம் இந்த கொள்கையை கடைபிடிக்க வேண்டும். ஆனால் டிஃப்ரெண்ட் ஜியோகிராஃபிக்கல் கல்ச்சரல் பேக்ரவுண்ட் நன்றாக உணர்ந்து அந்தந்த இடங்களுக்கு தகுந்தவாறு நம்ம பணியாற்ற வேண்டும். இப்போ தென்னிந்தியாவை எடுத்தாலும் வட இந்தியாவை எடுத்தாலும் வித்தியாசங்கள் இருக்கின்றன. தென்னிந்தியாவில் கூட கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா இப்பேற்பட்ட மறை மாவட்டங்களிலே ஏற்கனவே நமக்கு கல்வியை கிடைத்தது. அதே பிற மக்களுக்கு கொடுக்கும் பொழுது அது எல்லா மக்களையும் ஒன்றுபடுத்த எல்லோரும் நம்முடைய சகோதரர்கள் என்ற ஒரு மனப்பான்மையில் கொண்டு வர வேண்டும். அது கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள் கல்வியே புகட்டும் இந்த சமயத்தில் இது எல்லா மக்களையும் ஒன்றுபடுத்த எல்லா மக்களையும் முன்னேற்றுவதற்கு அவர்களை விடுதலை அடைவதற்குள்ள ஒரு வாய்ப்பே தான். நமக்கு இந்த கல்வியானாலும் சமுதாய சேவையானாலும் மருத்துவ சேவையானாலும் இவையெல்லாம் மக்களுடைய முழுமையான வளர்ச்சிக்காக ஒரு சகாயமாக இருக்கின்றது. ஆகையினால் இந்திய நாட்டிலே இன்று காணும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மொழி இன வேற்றுமைகள் இருக்கின்றது, கலாச்சார வேற்றுமைகள் இருக்கின்றது. இவையெல்லாம் உணர்ந்து ஒவ்வொரு இடங்களிலும் அங்கெங்கே உள்ள மக்களுடைய பிரச்சனைகளை உணர்ந்து அதற்கு நிவாரணம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் கல்வியினால் முடியும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது.
ஆயர் அவர்களே, தாங்கள் இந்திய ஆயர் பேரவையின் தொழில் ஆணையத்தின் தலைவராகவும் இருந்திருக்கின்றீர்கள். அதில் உங்களுக்கு பல அனுபவங்கள் கிடைத்திருக்கும், பல தொழிலாளர்களை சந்தித்திருப்பீர்கள். இந்த தொழிலாளருடைய நிலை, தங்களுடைய அனுபவம், இதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
மிகவும் மகிழ்ச்சியோடு நான் இன்று பணியாற்றிய காலத்தை குறித்து பெருமைப்படுகின்றேன். ஏனென்றால் உங்களுடைய உழைப்பால் முன்னேற வேண்டும், பிற மக்களுடைய உழைப்பால் அல்ல. ஒவ்வொருத்தரும் தனக்கு கொடுத்திருக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு தனக்காக மட்டுமல்ல பிறருக்காக வாழ்வதற்குள்ள ஒரு வாழ்க்கை, அதற்கு இந்த தொழில் நமக்கு ஒரு பெரிய உதவியாக இருந்தது. தொழில் என்று சொல்லும் பொழுது கடவுளோடு இணைந்து நாம் பணியாற்றுகின்றோம். 24 மணிக்கூறும் பணியாற்றுகின்ற கடவுளோடு இணைந்து நாம் பணியாற்றும் பொழுது நம்முடைய முன்னேற்றத்தை அங்கே காண முடியும். அந்த அளவில் கடவுள் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார். அது ஒருவர் தனிப்பட்ட முறையில் மட்டுமல்ல, அவர்களுக்கு பல்வேறு கூட்டங்கள் இருக்கின்றன. அந்தந்த கூட்டங்களை இணைத்து அவர்களுடைய கடமைகளை, அவர்களுடைய அவகாசங்களை, இது ரெண்டும், கடமை உரிமை இரண்டும் பார்க்க வேண்டும். பார்த்து மனிதனை மனிதனாக பார்த்து அவனுடைய முழு சுதந்திரத்தை பார்த்து அவனுக்கு உதவி செய்ய வேண்டும். 93% அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் இன்று இந்தியா நாட்டில் இருக்கின்றது. இந்த அன்ஆர்கனைஸ்டு அமைப்பு முறை சாராத மக்களுக்கு உண்மையிலே பில் வாஸ் பாஸ்ட் இன் த பார்லமெண்ட், அமைச்சராக இருந்த பெர்னாண்டஸ் காலத்திலே உண்மையிலே அது ஒரு பில்லை பாஸ் ஆக்கி அதனுடைய பலன் மக்களுக்கு கிடைத்தது. இந்த மக்களுக்கு பல்வேறு முறையில், இப்போ ஒரு ஊரில் வேலை இல்லைனா இன்னும் எங்கெல்லாம் இருக்கின்றோமோ அந்தந்த பணங்களுமாக தொடர்பு வைத்து, அங்கே உள்ள இயக்குநரும் இங்கே உள்ள மக்களுமாக தொடர்பு வைத்து இன்டர்நெட் மூலமாகவும் மற்ற தொலைபேசி வழியாகவும் வாய்ப்பை கொடுக்கின்றோம். அப்பேற்பட்ட முறையில் போகும் பொழுது அங்கே இருக்கின்ற கத்தோலிக்கா திருச்சபையில் இதனுக்கு பொறுப்பாளராக இருக்கின்றவர்கள் அவர்களோடு இணைத்து ஒரு குடும்பமாக எந்த ஊருக்கு போனாலும் மைக்ரன்ஸுக்கு ஒரு தனி அமைப்பு வைத்திருக்கின்றோம். அதே போல் நம்ம ஆட்கள் எங்கெல்லாம் போனாலும் எங்கெங்கெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்கின்றதோ அந்த வேலை வாய்ப்பை கண்டுபிடித்து இவர்களுக்கு உதவி செய்வதற்குள்ள ஏற்பாடும் செய்திருக்கின்றது. 12 ரீஜனாக இந்தியாவை பிரித்து ஒவ்வொரு ரீஜனுக்கும் தகுந்த ஆட்களை வைத்து அவர்கள் இவர்களுடைய காரியங்களை கவனித்து வருவதை பார்க்கின்றோம். இன்று இன்சூரன்ஸ் ஸ்கீம், மற்ற டெவலப்மெண்டல் ஸ்கீம், நிறைய ஸ்கீம் வைத்திருக்கின்றோம். அது வழியாக மனிதனுக்கு ஒரு தெம்பு, என்னால் முடியும், பிற மக்களுக்கு உதவி செய்ய முடியும், என்னுடைய வாழ்க்கை எனக்காக மட்டுமல்ல பிறருக்காக வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை என்ப ஒரு ஒரு முறையிலே பார்த்திருக்கின்றோம்.
ஆயர் அவர்களே, வத்திக்கான் வானொலிக்கு வருகை தந்து தாங்கள் பொறுப்பேற்றிருக்கும் கல்வி ஆணையம், முன்பு பொறுப்பேற்றிருந்த தொழில் ஆணையம், இவை பற்றி எம் நேயர்களுக்கு விளக்கியதற்கு எங்கள் நேயர்கள் சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம். தங்களது ஆசிரியரை எங்கள் நேயர்களுக்காக இறைஞ்சுகின்றோம்.